நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில நாள்தோறும் பயனுள்ள பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நம்மோட யாரை இணைந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஹாக்கி பயிற்சியாளர் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு கே டி ராஜகுமார் அவர்கள். ஹாக்கி விளையாட்டும் அந்த விளையாட்டிற்காக நாம் பெற்ற விருதுகளும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய விளையாட்டுகள் அப்படின்னு இருக்குது. நம்ம இந்தியாவுடைய தேசிய விளையாட்டான ஹாக்கி, அதனுடைய விளையாட்டு முறைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பல தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கே டி ராஜகுமார், ஓய்வு பெற்ற மாவட்ட விளையாட்டு அலுவலர். நான் ஹாக்கி பயிற்சியாளராக 1987 ஒய்எம்சிஏ விளையாட்டு பள்ளியில் முதல்ல பயிற்சியாளராக பணிபுரிந்தேன். அதற்கப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் விருதுநகர், அப்புறம் ராமநாதபுரம். இப்படி 2012 வரை நான் ஹாக்கி பயிற்சியாளராக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரிந்தேன். 2013 பதவி உயர்வு பெற்று மாவட்ட விளையாட்டு அலுவலராக பதவியேற்று 2018 நான் ஓய்வு பெற்றேன். 25 கிட்டத்தட்ட ஹாக்கி பயிற்றுனராக பணிபுரிந்தது எனக்கு மிகவும் வாய்ந்த பீரியட்னு நான் சொல்ல முடியும்.
இந்த ஹாக்கி விளையாட்டு உலக அளவுல முதன் முதல்ல எங்கே எப்போது தோன்றியது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, ஹாக்கியின் தாயகம் அப்படின்னு நம்ம எந்த நாட்டை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
முதல் முதல் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து தோன்றிய விளையாட்டுன்னு பாக்குறப்போ ஒரு சில தகவல்கள், ஒரு சில எவிடன்ஸஸ், சில குறிப்புகள் கிடைத்ததை வச்சுதான் சொல்ல முடியும். அந்த வகையில பாக்குறப்போ ஈஜிப்துல நைல் நதி கரையோரம், அந்த காலத்துல மக்களோட நாகரிகங்கள், மக்களோட வாழ்வாதாரங்கள் எல்லாமே நீரை சார்ந்ததாக தான் இருக்கும். அதனால நைல் நதி கரையோரம் இருந்த சில கிடைச்ச குடுவைகள்ல, கிட்டத்தட்ட 4000 முந்தின குடுவைங்கிறாங்க, அந்த குடுவையில ஹாக்கி சிக்கோட ரெண்டு பேர் நின்று புள்ளி போடுற மாதிரி, புள்ளிங்கிறது அந்த காலத்துல இன்னுமே புள்ளி இருக்கு, பட் இருந்தாலும் ஹாக்கி விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த புள்ளியை மிந்தி பயன்படுத்துறோம், இப்ப அப்படி இல்லை. அப்போ ரெண்டு பேரும் தன்னோட வலது தோல் பக்கம் அவங்களோட கோல் பகுதி இருக்கிற மாதிரி நின்னுக்குருவாங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த குறுக்கு கோட்டில், அதுல பந்தை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஸ்டிக்கை வச்சுட்டு 3 மேல ஸ்டிக்கை தட்டுவாங்க, மண்ணை தட்டுவாங்க, அந்த மாதிரி பந்துக்கு மேல தட்டிட்டு 3 தட்டி முடிச்சோன்னா விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் புள்ளி. ஸோ அப்படி புள்ளி போடுற மாதிரி ஒரு படம் இருக்கு அந்த 4000 முந்தின அந்த குடுவையில். ஸோ இப்படி சில உதாரணங்கள் வந்து, சில குறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. ஈஜிப்து, அடுத்தது கிரீஸ், அடுத்தது பெர்சியா, அடுத்தது நமக்கு அந்த காலத்து ஆன்சியன்ட் ஒலிம்பிக்ஸே பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல, ஏதென்ஸ்ல தான் நடந்திருக்கு, பிஃபோர் கிரைஸ்ட் 776 முன்னால. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே தான் ஆர்ஜின் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல். அதற்கப்புறம் இதை வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபீல்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட், கிட்டத்தட்ட 300 நீளம், 180 அகலம், இப்படி மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஷூட்டிங் சர்க்கிள்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி அந்த ஷூட்டிங் சர்க்கிள் உள்ள போய் அடிச்சாதான் கோல் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் வரையறது நமக்கு மாடர்ன் ஹாக்கியா கொண்டு வந்ததுல வந்து பெரும்பங்கு வந்து இங்கிலாந்து, அப்புறம் பிரான்ஸ், இந்த மாதிரி நாடுகள் தான். ஏன்னா ட்ரேட் மூலமா தான் பெரும்பாலும் மற்ற எல்லா ஒரு கலாச்சாரமும் சரி, ஒரு விளையாட்டும் சரி, இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்களுக்கு அவங்க போறப்ப அதை பார்த்து அதன் மூலமா பழக்கப்பட்டது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இங்கிலாந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் வந்து 200 மற்றவங்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, நிறைய உலகத்துல முக்கால்வாசி பகுதிகளை அவங்க மூலமா ஹாக்கி பரவுனதுதான் அது மிகையாகாது. ஆமா, பிரிட்டிஷ்ல 1885 ஹாக்கி சம்பந்தப்பட்ட கிளப்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமா, பிளாக் ஹீத் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பு, டெடிடான் ஒரு கிளப்பு 1855 கிளப்பு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ பால் லூயிட்டின்னு ஒருத்தர், பிரான்ஸ் ஹாக்கி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் அந்த ஹாக்கியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அவர் 1920 அப்படி உருவாக்கி இருக்காரு. 1924 ஒரு சர்வதேச அளவுல ஒரு அமைப்பு வைக்கணும், ஃபெடரேஷனல் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷனல் பி இன்டர்நேஷனல் ஹாக்கி அப்படின்னு உருவாக்குறாங்க 1924. அதுக்கு அவர் முக்கிய பங்களிப்பு. இன்னொன்னு பிரான்ஸை ஏன் சொல்றோம்னா, அந்த ஹாக்கட், அந்த பிரான்ஸ்ல வந்து ஹாக்கட்டுங்கிறது வந்து ஒரு வளைந்த ஒரு குச்சி, அது பேரு குரூப் டிஸ்டிக். அது அந்த ஹாக்கட்டுங்கிற பெயர் தான் தழுவி நாளடைவில் பின்னால ஹாக்கி அப்படின்னு மாறுது. ஸோ அதனால நவீனமயமாக்குன இந்த ஹாக்கி இதுல இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆன்சியன்ட் ஹாக்கிலன்னு பாக்குறப்போ ஈஜிப்து, கிரீஸு, பெர்சியா அவங்ககிட்ட இருந்தா பரவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு.
ஹாக்கி விளையாட்டினுடைய ஆடுகளம், அதனுடைய நீள அகலங்கள் என்ன, அதே போல ஹாக்கியினுடைய கோல் போஸ்ட், இரண்டு கோல் போஸ்டுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் எவ்வளவு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ ஹாக்கி விளையாட்டுல பாத்தீங்கன்னா, அவங்க இன்டர்நேஷனல் இது சொன்னபடி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபிராக்ஷன்ஸ் வரும். 91.40 மீட்டர் நீளம் பாங்க, நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிற தேவையில்லை. ரஃபா மீது யார்டுல சொல்லுவோம், 100 yards, ஒரு யார்டுங்கிறது 3 feet, 100 yards 300 feet, 100 × 3 = 300 feet, நீளம் 300 feet, அகலம் 6 yards போம், அது இப்போ 180 feet, இதில் 55 meters வரும். ஸோ இதை 4 pieces பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு 75 feet, 300 feet நாலு 75 feet பிரிச்சிருப்பாங்க, அதுதான் 23 meters ஏரியான்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. அடுத்தது ஒரு சென்டர் லைன், அதான் 4 pieces இருக்கும், நடுவில் ஒரு சென்டர் லைன், ஷோட்டிங் சர்க்கிள்னு சொல்லி ஒரு இது கிட்டத்தட்ட 16 yards வாங்க, 48 yards இடையில ஒரு கோல் லைன் எண்ட் லைன்ல இருந்து வரையப்பட்டு ஒரு அரைவட்டம் டிம்பாங்க, அந்த காலத்துல ஒரு இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கும், ஷூட்டிங் சர்க்கிள் பேர் அதுக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு அட்டாக்கர், அதாவது கோல் அடிக்கிறவங்க அடிக்கக்கூடிய அணி அந்த பந்துல அடிச்சிருந்தாலோ இல்லாட்டி தொட்டிருந்தாலோ அது கோலுக்குள்ள போறப்ப தான் அது கோல். அந்த வளையத்துக்கு வெளியே இருந்து கோலுக்குள்ள அடிச்சா அது கோல் கிடையாது. ஃபுட்பால் மாதிரி எங்க இருந்து அடிச்சாலும் கோல் கிடையாது. ஒன்று கோல் போஸ்ட் இது கேட்டிருந்தீங்க, அதுவுமே மீட்டரில் சொன்னால் கன்ஃபியூஷன் இருக்கும். அகலம் 12 feet, உயரம் 7 feet, அதாவது உள்கூடு கோல் போஸ்டோட உள் பகுதி. அந்த உட்டன் இதில் தான் கோல் போஸ்ட் இருக்கும், ஏன்னா அயனில் இருக்கக்கூடாது, பிளேயர்ஸ் மோதினாங்கன்னா சீரியஸாக இன்ஜுரி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உட்டில் தான் இது பண்ணிப்பாங்க. இப்போ கொஞ்சம் வேறு டியூர் அலுமினியில் தான் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது என்னன்னா 3 inches டெப்த் இருக்கும், 2 inches அகலம் இருக்கும், அந்த வகையில் அந்த கோல் போஸ்ட் இருக்கும். மாதிரி அது மேலே நெட்டு போட்டிருப்பாங்க, நெட்டு 6 inches மெஷ் இருக்கணும். தொடர்ந்து நெட்டோட பின்னல்கள் வந்து 6 inches இருக்கணும், ஏன்னா பந்து வந்து பட்டு வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி நெட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும், 2 shooting circles, 4 corners கார்னர் ஃபிளாக் இருக்கும். எக்யூப்மெண்ட் கிரவுண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னா அவ்வளோதான்
சார். இப்போ இந்த ஹாக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹாக்கி மட்டை. ஹாக்கி மட்டையினுடைய தனித்தன்மைகள் என்ன, அதே போல ஹாக்கியில விளையாடக்கூடிய இந்த பந்து இதனுடைய அளவு எடை என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
ஹாக்கி ஸ்டிக்ங்கிறப்போ அந்த காலத்துல மல்பெரி வுட், அதுலதான் நமக்கு பண்ணாங்க. ஒரு 2 pieces இருக்கும், அந்த வளைவு பகுதி ஒண்ணு, அடுத்தது அந்த வளைவு பகுதியோட சேர்க்கக்கூடிய மேல உருண்டையாகவும் கொஞ்சம் நடுப்பகுதி வர கொஞ்சம் சப்பட்டையாகவும் இருக்க மாதிரி ஸ்டிக் தோற்றம் அப்படி இருக்கும். ஒரு பக்கம் ஸ்டிக்கு வந்து சப்பட்டையாகவும் அடுத்த பக்கம் கொஞ்சம் ரவுண்டாகவும் இருக்கும். அந்த சப்பட்டையான பக்கம் வந்து நம்ம ஸ்டிக் அப்படி நேர அந்த வளைவு வந்து டிப்புன்னு வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிக்கை பிடிச்சிருக்கப்போ நமக்கு இடது பக்கம் இருக்கிறது சப்பட்டை பகுதி. அந்த சப்பட்டை பகுதியில் தான் நம்ம பந்தை விளையாடணும். அந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டட் பார்ட்டில் நம்ம விளையாடக்கூடாது. ஸ்டிக்கோட நீளம் உத்தேசமாக ஒரு 36 inches இருக்கும், 3 feet. இப்போ 39 inches வர கூட வருது. இப்போ மாடர்ன் ஆக ஆக கார்பனில் ஸ்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஃபைபர் மெட்டீரியல் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஏன்னா ஆஸ்ட்ரோடஃபில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விளையாடுறதுனால வுட்டு மாதிரியான விஷயங்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நார்மல் மட் கிரவுண்ட்லேயும் கிராவல் கிரவுண்ட்லேயும் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அதை வச்சு பால்ங்கிறப்போ ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல், மிந்தி லெதர் பால் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கார்க் வச்சு அதில் சேனல் மாதிரி பின்னல் இருந்து அது மேலே ஒரு லெதர் கோட்டிங் வச்சு அதில் ஸ்டிச்சஸ் போட்டு பந்து இருக்கும். அது அவுன்சஸில் சொல்லுவாங்க, 5.5 ounces 5 3/4 ounces வெயிட் இருக்க மாதிரி பால் இருக்கும். ஆமாம், இப்போது நமக்கு தண்ணியில் விளையாடுறதுனால அந்த லெதர் மாதிரியான பந்துகள் வச்சு விளையாட முடியாது, அது தண்ணியில் ஊறிக்கணும். அதனால இப்போது ஃபைபர் மெட்டீரியலில் நமக்கு பால் அதே வெயிட் இருக்கிற அளவு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஃபைபர் மெட்டீரியலில் வந்துருச்சு. அதில் நமக்கு
சாதாரண விளையாடுறப்போ பந்து 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கே கிடைக்குது. பட் இன்டர்நேஷனல் லெவலில் போகிறப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் த இது வந்து டிஃபர் ஆகும். அது மோர் தென் 5000-6000 அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான பாலாக இருக்கும்.
சார், இப்போ நம்ம ஒரு ஹாக்கி போட்டி விளையாட்டு நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹாக்கி போட்டியினுடைய விளையாட்டிற்கு கால அளவு எவ்வளவு? இப்போ ஒரு துவங்க நேரத்துலேருந்து குறிப்பிட்ட நேரம், அப்புறம் வீரர்கள் இடையில அவங்களுக்கு ஓய்வு நேரம் கொடுப்பாங்க, இந்த ஓய்வு நேரத்தெல்லாம் இணைத்து அதனுடைய விளையாட்டினுடைய கால அளவு எவ்வளவு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஆமா, இதுக்கு முன்னால 70 நிமிடமா இருந்தது. 35 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு ஆஃப் டைம், ஆஃப் டைத்துல 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விட்டுக்குருவாங்க. அது நேச்சர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை பொறுத்து, ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்னா 10 நிமிடம் அவகாசம் கொடுப்பாங்க. ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடுறோம், லோக்கல் லெவலில் அந்த காலம் நேரமின்மையை கருத்தில் கொண்டு ஒரு 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. அதை இப்போ ஹாக்கியோட ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் சில மாற்றங்கள் உலகத்தில் எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துக்கிட்டே இருக்கும் மாற்றங்கள். அப்போது அந்த மாற்றங்கள் வர்றப்போ ஹாக்கியோட விளையாடக்கூடிய அந்த தகுதியை வந்து நம்ம திரும்ப திரும்ப மேம்படுத்தி ஹாக்கி விளையாட்டை ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டாக இருக்க வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கப்போ பிளேயர்ஸ் அதிகமாக ஓடணும், அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு இப்போ கேம் வந்து 30 நிமிடம் 30 நிமிடம் ஆஃப் டைம் வச்சு அதுக்கு நடுவில் 15 நிமிடம் 15 நிமிடம் 4 குவார்ட்டராக பிரிச்சுட்டாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 15 நிமிடம், அப்போ ஒரு குவார்ட்டர் முடிஞ்சோடனே 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, 2 நிமிஷம் அவங்க அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் 15, அடுத்த ஒரு 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, ரெஸ்ட்டு முடிஞ்ச உடனே சைடு சேஞ்ச் பண்ணிக்கிறணும். எந்த பக்கம் முதல்ல ஒரு டீம் வந்து ஒரு கோலை தற்காத்து விளையாடிருப்பாங்க, இன்னொரு கோல் பக்கம் கோல் அடித்து விளையாடிருப்பாங்க. அந்த 30 நிமிடம் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த பக்கம் போயிடணும், அவங்க இந்த பக்கம் வந்துடும், இது மாதிரி மாறிக்கிடுவாங்க. அப்போ அதுலேயும் 2 குவார்ட்டர் 15 நிமிடம் விளையாடணும், ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு, திரும்ப ஒரு 15 நிமிடம். இதில் நமக்கு ஒரு வேளை ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது கொடுத்துருவாங்க, பெனல்ட்டி ஷூட் அவுட் சொல்லுவாங்க. அந்த ட்ரா ஆனதை எப்படி நம்ம வெற்றியாளரை எப்படி தீர்மானிப்பதுங்கிறதுக்காக பெனல்ட்டி ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 23 மீட்டர்ஸ் லைன்லேருந்து ஒரு 5 பேர் அந்தந்த அணிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபர்கள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கோல் கீப்பர் உள்ள கோல் போஸ்ட்ல நிற்பாரு. இவங்க அந்த 23 மீட்டர்ஸ்லேருந்து உள்ள இவங்களுக்கு கால அவகாசம் 8 நொடிகள் கொடுத்துருப்பாங்க. 8 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஷூட்டிங் சர்க்கிள் நுழைஞ்சு இந்த பாலை கோலுக்குள்ள அனுப்பி இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு அந்த காலவரையறை முடிஞ்ச உடனே ரெண்டு டீமும் ட்ரா இருந்தா வெற்றியை தீர்மானிக்கிறது இப்படித்தான் தீர்மானிக்கும். இதுதான் ஹாக்கியோட கேம்.
ஐயா, இப்ப இந்த ஹாக்கியில 2 அணிகள் நம்ம எதிரெதிரா விளையாடுவாங்க, ஒரு ஹாக்கி அணிக்கு இருக்கக்கூடிய வீரர்கள் எண்ணிக்கை எத்தனை ஐயா?
இப்போ நமக்கு விளையாடக்கூடிய நபர்கள் வந்து 11 பேர் 11 பேர், விளையாட்டு ஆரம்பிக்கிறப்ப 11 பேர் 11 பேர் இருப்பாங்க. முந்திலாம் அதுல கண்டிப்பா ஒரு கோல் கீப்பர் இருக்கணும்பாங்க. இப்போ கோல் கீப்பர் இல்லாமல் கூட நீங்க விளையாடலாம், கோல் கீப்பருக்கு உரிய தற்காப்பு கவசம்லாம் இல்லாம கூட ஒருத்தரை நீங்க இன்னைக்கு சூழல்ல விளையாட வைக்க முடியும், ரூல் அதுக்கு பெர்மிட் பண்றாங்க. ஆனா கோல் கீப்பர் இருக்கிறது நமக்கு ஒரு அணியை பொறுத்தளவு ஒரு கோல் கீப்பர் இருக்கிறது சிறந்தது. இப்போ மொத்தம் அணியில 18 பேர் இருப்பாங்க, 18 பேர்னா 2 கோல் கீப்பர் வச்சுக்கலாம். சில டோர்னமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, 16 பேர் தான் இருக்கணும்பாங்க, அப்போ ஒரு கோல் கீப்பர் தான். இது அந்த 5 பேர் வந்து சப்ஸ்டியூஷன் ரிசர்வ் பிளேயர்ஸ்மாங்க. அங்கே விளையாடக்கூடிய 11 நபர்களுக்கு ஏதாவது அதிக நேரம் அவங்க ஓடிட்டாங்கன்னா அவங்களை மாற்றுவதற்கு அந்த 5 நபர்களை பயன்படுத்துவாங்க. ஸோ முந்திலாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது, 2 நபர்களை தான் பயன்படுத்த முடியும், அப்புறம் 5 நபர்களை பயன்படுத்தும். பயன்படுத்தினா ஒரு தடவை அவங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பயன்படுத்தாச்சுன்னா திரும்ப அவங்க வெளியே வர முடியாது. இல்லாட்டி ஒரு தடவை ஒருத்தர் ஃபீல்டில் விளையாடிக்கிட்டு இருக்கப்போ வெளியே சப்ஸ்டியூஷனில் வெளியே வந்துட்டாங்க, திரும்ப ரீஎன்ட்ரா ஆக முடியாது பழைய ரூல் படி. இப்போ அப்படிலாம் இல்லை, ரோலிங் சப்ஸ்டியூஷன், ஏன்னா கேமோட தேவை அதிகப்படுது. அதிக நேரம் ஓடுறப்போ அதிக நேரம் களைப்படைகிறாங்க. ஸோ அவங்க களைப்படைஞ்ச உடனே அவங்கள ஓய்வெடுக்க வச்சுட்டு அடுத்த நபர்களை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த சப்ஸ்டியூஷனில் இருக்கவங்களுமே ஃபீல்டில் விளையாடுற அளவுக்கு இவங்களுக்கு ஒத்த அளவில் திறமை உள்ளவர்களாக தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ ஹாக்கியோட தேவை அந்தளவு அதிகமாகிடுச்சு. அதனால 11 பேர் 11 பேர் விளையாடணும், மீதி இருக்கிறவங்களும் அந்த 5 பேர் சப்ஸ்டியூஷனுக்கு நமக்கு மாற்றணும்.
சார், இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டில் நிறைய வகைகள் வந்துருச்சு, குறிப்பாக ஃபீல்டு ஹாக்கி, ஐஸ் ஹாக்கி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபீல்டு ஹாக்கி அப்படின்னா என்ன, அதே போல ஐஸ் ஹாக்கி அப்படின்னா என்ன, இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இதுல ஃபீல்டு ஹாக்கிங்கிறது நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஊர்களில் பார்க்கறது தான் ஃபீல்டு ஹாக்கி. அது நம்ம இந்த இப்போ சொன்ன அளவுகள்லாம் 300 அடி நீளம் அந்த மாதிரி தரம் இருக்கும். இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ் 1976 மான்ட்ரியல் ஒலிம்பிக்ஸில் இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த போலிகிராஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நமக்கு சென்னையில் 2 இடத்துல இருக்குது, அடுத்து திருச்சியில் இருக்குது, அடுத்து மதுரையில் இருக்குது, அடுத்து திருநெல்வேலியில் இருக்குது, அடுத்து கோயில்பட்டியில் இருக்குது, ராமநாதபுரத்தில் ஒன்று இருக்குது. இப்போது மற்ற இடங்களில் கூட தரையில் தான் நம்ம விளையாடிக்கிறோம். ஒரு டோர்னமெண்ட் மட்டும், முக்கியமான டோர்னமெண்ட் மட்டும் இந்த மாதிரியான செயற்கை தளத்தில் போய் விளையாட வேண்டியிருக்கு. நம்ம ஐஸ் ஹாக்கிங்கிறது பெரும்பாலும் இது கனடாவில் ரொம்ப ஃபேமஸ். அது இந்த ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பனிக்காலங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற இந்த அமெரிக்கா பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் அவங்க தரையை நம்ம தரை மாதிரி எந்த தரையும் அங்கே பார்க்க முடியாது. அப்படி இருக்க பனிக்காலத்தில் விளையாடுறதுக்காக ஒரு உருவாகினது தான் ஐஸ் ஹாக்கி. அதோட ஸ்டிக்கு விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், அதில் ப்ரொடெக்ட் வைக்கும் பட்டு இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆலாண்டி சடன் நம்ம ஓடுற மாதிரி ஓடுறதோ நிறுத்துறதோ முடியாது, ஒரு சறுக்கு தரை இருக்கும். அது இப்போ இண்டோரில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டோரில் அந்த பிளைன் சர்ஃபேஸ் ஃப்ளோரிங் இருந்து அதில் நமக்கு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்ஸர் சைடு இருப்பாங்க, அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு இண்டோர் ஹாக்கியுமே வந்துருச்சு நமக்கு. இண்டோர் ஹாக்கி ஒரு பேஸ்கெட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய இண்டோர் இதில் ஒரு உடன் சர்ஃபேஸில் கூட நமக்கு இப்போ 6 பேர் விளையாடக்கூடிய இண்டோர் ஹாக்கி இருக்குது. ரிங் ஹாக்கிங்கிறாங்க மும்பையிலலாம், அது ஃபேமஸ் ரிங் ஹாக்கி. இந்த மாதிரி வந்துடுது. ஸோ நமக்கு அதெல்லாம் என்ன செய்யலை, நம்ம சாதாரணமாக நம்ம மாவட்டங்களுக்கு இடையே இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் வந்து சேரலை. அப்படி இருக்கப்போ அது சம்மந்தப்பட்ட அளவீடுகள், அது சம்மந்தப்பட்ட விதிமுறைகள்லாம் நம்ம மாணவர்களுக்கோ இல்லாட்டி இவங்களுக்கோ யாருக்கும் தெரியக்கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இப்போதைக்கு தேசிய அளவிலான விஷயங்கள், மாநில அளவிலான போட்டிகள் எல்லாமே இந்த ஃபீல்டு ஹாக்கி சம்மந்தமாக தான் நடத்துகிறாங்க. அதனால நமக்கு ஃபீல்டு ஹாக்கி தான் நம்ம கண்ட்ரி நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவில் நமக்கு முதன்மையாக.
ஐயா, இப்போ ஹாக்கின்னு சொல்லும் பொழுது அதில் அடிப்படை திறன்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடிப்படை திறன்கள் அப்படின்னா என்ன? ஹாக்கியினுடைய விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பொதுவாக ஒவ்வொரு விளையாட்டுக்குமே சில அடிப்படை திறன்கள் நமக்கு தேவைப்படும். அப்படி பார்க்குறப்போ ஹாக்கிக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். காரணம் என்னென்னா, இப்போ எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளை பயன்படுத்தி ஒரு பந்தை கண்ட்ரோல் பண்ணுவோம். பேஸ்கெட் பால் அது மாதிரி, வாலிபால் ஒரு ஸ்மாஷில் பந்து அந்த பக்கம் போயிடும், ஷட்டில் ஒரு ஸ்மாஷில் அந்த ஷட்டில் காக்கு அந்த பக்கம் போயிடும், அடுத்தது கிரிக்கெட் ஒரு பேட்டை வச்சு இப்படி அடித்தோம்னா அடித்தது மட்டும்தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை தொடுறது மட்டும்தான் வேலை. ஏன் அப்போ ஃபுட்பாலுங்கிறப்ப நம்ம உடல் உறுப்பில் இருக்க கால் பகுதியை வச்சு ஒரு பந்தை நகட்டிட்டு போகிறோம். பட் ஹாக்கியில் மட்டும்தான் சம்திங் ஸ்பெஷல். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் பாலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், பந்தோட ஓட வேண்டியது இருக்கும், அடுத்த ஒரு எதிராளியை சமாளித்து நீங்கள் டாஜ் பண்ணி போக வேண்டியது இருக்கும். ஃபெல்லோ பிளேயர்ஸை பார்த்து நம்மளோட அணியின் விளையாட்டு வீரரை பார்த்து அந்த பந்தை அனுப்பணும், கரெக்டான தூரத்துக்கு கரெக்டான வேகத்தில் அனுப்பணும். அடுத்தது கோல் பார்த்து எய்ம் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த கோல் கீப்பர் அவரையும் நம்ம டாஜ் பண்ண முடிஞ்சால் டாஜ் பண்ணியோ அந்த பந்தை உள்ளே தள்ளணும். இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குங்கிறப்போ நமக்கு எதிரணியரும் நம்ம தட்டு பந்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, அவங்களையும் சமாளித்து நம்ம விளையாடணும் ஆன் த ரன்ல. அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஹாக்கியில் அதிகமான கோஆர்டினேஷன், கோஆர்டினேஷன்கிறது பல உறுப்புகள் வந்து இயங்கி ஒன்றிணைந்து இயங்கி ஒரு வேலையை செய்யணும். இந்த பந்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி, ஸோ இந்த பந்தை டாஜ் பண்ணுறது, அடுத்தவனுக்கு ஏமாத்திட்டு வேறு பக்கம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுங்கிறப்போ உடம்புல பேலன்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்பீடு நம்மகிட்ட இருக்கணும், நிறைய நேரம் 60 நிமிடம் விளையாட வேண்டிய கால அவகாசம் இருக்கிறதுனால நல்ல ஸ்டாமினா நம்மகிட்ட இருக்கணும். இப்படிலாம் உடற்தகுதி இருக்கிறப்போ அந்த அடிப்படை தகுதியான ஹாக்கி சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ், அப்போ ஒரு பந்தை எடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு பந்தோட ஓட தெரியணும், ஸ்டிக் வித் பாலோட ஓட தெரியும். அப்புறம் அந்த பந்தை நமக்கு அடுத்தவங்கிட்ட கிடைக்க விடாம நம்ம அவங்கள கடந்து போகணும், அது டாச்சிங் பங்கட் கடந்து போகணும். அடுத்து பந்தை ஒருத்தர்ட்டு இன்னொருத்தருக்கு நம்ம அனுப்பணும், அது பால் பாசிங், அந்த பால் பாஸ் பண்ண தெரியணும். ஸோ பால் அடுத்தவங்ககிட்ட இருந்து நமக்கு வேகமாக வருது, அந்த பாலை நம்ம தக்க முறையில் நிறுத்த தெரிஞ்சணும். ஸோ பால் ஸ்டாப்பிங் பண்ண தெரியணும். பந்த ஏரியல் பாஸ் மேலே தலைக்கு மேலே கூடி நம்ம அனுப்பணும்னா பந்த ஸ்கூப் பண்ணணும், அந்த அது பேர் ஸ்கூப்பிங்பாங்க. ஒரு குறைஞ்ச முழங்கால் அளவுக்கு பந்த உயரமாக அனுப்பணும்னா ஃப்ளிப்பிங்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் அந்த விளையாட்டை முழுமையாக உணர்ந்து முழுமையாக ரசித்து நம்ம விளையாட முடியும். அதனால் இந்த அடிப்படை ஸ்கில்ஸுங்கிறது, அடிப்படை திறன்கிறது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. அடிப்படை திறன்கள் இருந்தால் தான் அந்த கேம் சுச்சுவேஷனில் விளையாடும் போது அந்த அடிப்படை திறன் கற்று வச்சிருந்ததுனால அதை நம்ம சரியான நேரத்தில் சரியான இதில் பயன்படுத்துறதுக்கு அது வசதியாக இருக்கும்.
சரி, இப்போ ஹாக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹாக்கி விளையாட்டு அதே போல் ஃபுட்பால் இது போன்ற விளையாட்டுக்கள்ல கோல் கீப்பருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமான பங்களிப்பு இருக்கு. ஹாக்கியை பொறுத்தளவுல ஒரு கோல் கீப்பருடைய கடமைகள் அல்லது பணிகள் என்னென்ன, ஏன் சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்ற வீரர்களோட கோல் கீப்பருடைய ஒரு பணி தனித்துவமாக பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
ஆமாம், ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்பால் ஹாக்கி எல்லாத்துலேயும் கோல் கீப்பர் இருப்பாங்க. இந்த கோல் கீப்பருங்கிறது நமக்கு போட்டியோட முறையை பார்த்தீங்கன்னா அந்த கோலுக்குள்ளே பந்தை தள்ளுறது தான். ஸோ அப்படி தள்ளுறப்போ அந்த கோலை காப்பாற்றக்கூடிய உரிமை, அதுக்குரிய ஒரு ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு ஒரு சில அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து கையால் தடுக்கலாம், காலால் தடுக்கலாம், உடம்புல எந்த பகுதியாலையும் நீங்கள் தடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி அவங்களுக்கு சில விஷயங்களில் வந்து ரூலில் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு இப்போ ஃபுட்பால்லையும் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் கையால் எல்லாம் பிடிப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் ஃபீல்டு பிளேயர்ஸ் கையால் தொடக்கூடாது. அது மாதிரி ஹாக்கியில் அவர் உடம்புல எந்த பகுதியிலாலும் நிறுத்தும். ஒரு சின்ன பால் மொதவே நம்ம பேசின மாதிரி அது ஃபைபர் கண்டென்ட்ல இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது பட்டா இன்ஜுரி ஆயிரும், வெறும் உடம்புல எல்லாம் பட்டா. அதனால சில ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது காப்பு உபகரணங்கள் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ தலையில ஹெட் கியர்ம்பாங்க, தலைக்கவசம் அது போட்டுக்கிறணும், அப்போ கைக்கு கவசம் போட்டுக்கிறணும், இதெல்லாம் பாம்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு க்ளவு போட்டுக்கிடுவாங்க, ஆர்ம் கார்டு போட்டுக்கிறாங்க ஆர்ம்ஸில் படாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது செஸ் பேடும்பாங்க, நெஞ்சில் பந்து பட்டு அடிபட்டா ரொம்ப விபரீதமாயிரும், அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக செஸ் பேடு போட்டுக்குவாங்க. ஸோ அப்டாமினல் கார்டு, அப்புறம் கிக்கர்ஸ் மாங்க காலில் அடிப்பகுதியில் மாட்டிக்கிறது, அப்புறம் கோல் கீப்பர் பேடு, இவங்க எல்லாம் இருந்தால் தான் அந்த பந்தோட வேகம் கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் அடி ஹிட் பண்ணாங்கன்னா வரும்னா அதை தாங்குவதற்கு வசதியாக இருக்கணும். இன்னொரு அவர் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் லைன் டிஃபெண்டர், கடைசியாக கோல்குள்ளே போக விடாமல் தடுக்கிற கூடிய நபர். அவருக்கு இத்தனை ஒரு சில சில அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரையறுக்கப்பட்டு சில விஷயங்கள் வந்து அவர் மற்ற விளையாட்டு வீரர்களை விட கூடுதலாக அவர் விஷயங்களை கொடுத்து அவங்க வந்து இந்த கோல் கீப்பரை பாலை தடுக்கலாம், இதில் இந்த கோல் போக விடாமல் செய்யலாம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் அவங்க அந்த கோல் கீப்பர் அதை உடம்பால் நிறுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். நான் முதவே சொன்னியிருந்தேன், கோல் கீப்பர் இல்லாமல் கூட 11 பேரும் விளையாட்டு வீரர்களாக கூட விளையாடலாம்னு. ஸோ அவங்க வந்து வேற ஒரு கலர் ஜெர்சி ஒன்று போட்டுக்கிறணும். ஸோ அவங்க இந்த கையாலேயோ இதாலேயோ தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இல்லாமல் மற்ற பிளேயர்ஸ் யாருமே கையால் எதுவும் தடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவங்களையும் ஃபீல்டு பிளேயராக கன்சல்ட் பண்ணி நம்ம இது பண்ணுவாங்க.
சார், இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஹாக்கி விளையாட்டு பயிற்சியாளராக இருந்திருக்கீங்க, நிறைய பணி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சிறந்த ஹாக்கி பயிற்சியாளராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கல்வி தகுதிகள் மற்றும் அவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை உடல் தகுதிகள் என்ன, ஹாக்கி பயிற்சியாளராக எப்படி போய் சேரணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
பொதுவாக இந்த ஹாக்கி பயிற்சியாளர் இதுக்கு போகிறதுக்கு நமக்கு முதல்ல எனி டிகிரி படிச்சிருக்கணும், அடுத்தது என்ஐஎஸ் சொல்லி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, அது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களால என்ஐஎஸ் நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு அது ஆரம்பத்தில் 4 இடத்துல இருந்தது. நமக்கு பட்டியாலாவில் நார்த் சென்டர், ஈஸ்டர்ன் சென்டர் கல்கத்தா, வெஸ்டர்ன் சென்டர் காந்திநகர் குஜராத், அது சதர்ன் சென்டர் பெங்களூர், இப்படி இருந்தது. இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த டிப்ளமோ கோர்ஸ் வச்சுருப்பாங்க, ஹாக்கி ஃபுட்பால் எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஸ்போர்ட்ஸில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், நம்ம ஏதாவது அந்தந்த பல்கலைக்கழகத்துக்காகவோ இல்லை அந்த மாநில அளவுலையோ நம்ம விளையாடிருக்கோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸோட தகுதி இருக்கணும், கல்வி தகுதி என்ஐ டிகிரி இப்படி இருக்கணும். இந்த என்ஐஎஸ் டிப்ளமோக்கு நம்ம எவ்ரி இயர் ஏப்ரல் மேல அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அது என்ஐஎஸ் சொல்லுவாங்க, என்ஐஎஸ் டிப்ளமோ, அதுக்கு பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அதில் சில தகுதிகள், விளையாட்டு தகுதிகள் இதெல்லாம் கேட்டு. ஸோ இந்த மாதிரி தகுதி இருக்கும், ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலே நமக்கு அது எஸ்பெஷலி ஒரு ஹாக்கி விளையாட்டு வீரர் ஒரு பல்கலைக்கழகில் விளையாடிருக்காரு, விளையாடி ஒரு மாநில அளவில் விளையாடி நேஷனல்ஸ் போய் விளையாடிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவருக்குன்னு உடற்தகுதிகள் நம்ம தனியப்பட்ட முறையில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவர் இருப்பார். ஸோ இதை வச்சு அவங்க அங்கே ரிட்டன் டெஸ்ட்டும் வைப்பாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அப்போ இவங்க யூனிவர்சிட்டியா ஸ்டேட்டா அதுக்கு தகுந்தபடி ஒரு மார்க் இருக்கும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு மார்க் இருக்கும், தியரிக்கு ஒரு மார்க் இருக்கும், இன்டர்வியூ ஒரு மூணு நாள் நடக்கும். அந்த இன்டர்வியூ பேசிஸில் அவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நபர்களை அவங்கள எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஹாக்கிக்குன்னு எடுப்பாங்க, ஃபுட்பாலுக்குன்னு எடுப்பாங்க. ஒவ்வொரு இதை சென்டர்லையும் ஒவ்வொரு கேமும் இருக்கும். நான் வந்து படித்தப்போ 1985 சதர்ன் சென்டர் பெங்களூரில் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஹாக்கி பயிற்சியாளர் ஆகணும்னா இப்படி என்ஐஎஸ் டிப்ளமோ நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வேலைக்கு போகிறதுனாலும் நீங்கள் போகலாம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு நீங்கள் வரணும். அவங்க குறிப்பிட்ட காலம் கடந்து நமக்கு ஏதாவது இன்டர்வியூ நடத்தி ஹாக்கி கோச்சுக்கு பணி நிரப்பணும்னு சொல்லி செஞ்சாங்கன்னா அந்த நேரம் நம்ம இது பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல்ஸில் நம்ம ஏதாவது டிகிரி முடித்ததோட ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டிகிரி பிபிஎட் ஆர் எம்பிஎட் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தோம்னா, ஹாக்கி என்ஐஎஸ்ன்னு பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பிசிக்கல் டைரக்டரா போறதுக்கும் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
சார், இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டுல நம்ம பெற்ற விருதுகள் மற்றும் கௌரவங்கள் என்னென்னங்க சார்?
ஒலிம்பிக்ஸ்ல 8 நம்ம கோல்டு அடிச்சிருக்கோம், வேர்ல்டு கப் 1975 நம்ம வின் பண்ணிருக்கோம். இப்படி சர்வதேச அளவுலன்னு பார்த்தா வின் பண்ண விஷயங்கள் அது கோல்டுங்கிறப்போ இதுதான். நமக்கு இதுக்கு மேல என்னன்னா, நம்ம இப்போ பிரிட்டிஷ் காலங்களோட இதில் இருந்ததுனால அடிக்கடி டீம்ஸ் வந்து போகிறாங்கன்னா லண்டன் போய் அங்கேருந்து தான் பெரும்பாலும் மற்ற கண்ட்ரிஸ் விளையாட போகிறதுனா கிளம்புவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நான் முதவே சொல்லியிருக்கேன், 1928 தான் நம்ம ஒலிம்பிக்ஸ் முதல் என்ட்ரி போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் ப்ராக்டிஸ் மேட்ச் மற்ற இடங்கள் விளையாடுறதுலாம் இங்கிலாண்டில் போய் லண்டனில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கவனத்தில் ஈர்க்கப்பட்டவர் வந்து தயான்சந்த். ஸோ இந்திய வீரர் தயான்சந்த் ஒருத்தர் விளையாடுறத பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க கிளப்பு நான் முதவே சொல்லியிருக்கேன், 1855 கிளப்லாம் வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஹாக்கியை வளர்த்துட்டு வரப்போ 1855 1925 அப்படி பார்க்குறப்போ அவங்க அவ்வளோ தூரம் ஒரு மேன்மையடைந்த நாடாக இருக்குது, நம்ம வந்து அடிமை வயப்பட்டு இங்கேருந்து பிளேயர்ஸ் ஹாக்கி அவங்க மூலமாக அவங்களோட மிலிட்ரி பீப்புள் மூலமாக தான் நமக்கு ஹாக்கியே தெரிய வருது அப்படி தெரிஞ்சு நம்ம போகிறோம். அப்போது அவங்கள கூட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க, நம்ம பிளேயர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. அப்போ அவங்க கிளப் மேட்ச் எல்லாத்தையும் நம்ம டீம் வின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், நியூஸ் பேப்பர்லாம் எழுதுறாங்க. அப்போது தயான்சந்தை வந்து ஹாக்கி விசார்டு அப்படின்னு சொல்லி லண்டன் நியூஸ் பேப்பர் ஒரு இதில் எழுதுறாங்க. ஏதோ மந்திரவாதி மாயவாதி அவர் ஹாக்கி சிக்கு பாலோட இது பண்ணுறப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு அவங்களால கணிக்கக்கூட முடியல. ஸோ அந்த அளவு அந்த விளையாட்டை வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்து. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில்லாம் 1928 நம்ம ஒலிம்பிக்ஸ், அடுத்தது 1932 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. நமக்கு எது அமெரிக்கா கண்ட்ரி விளையாடுது. அப்போது இந்தியா வந்து 24 அடிக்கிறாங்க, 24 ஹையஸ்ட் கண்ட்ரி ஒலிம்பிக்ஸில் அடித்தது இன்றைக்கு வர இந்தியா தான். அதில் ஒரு தனிநபர் ஒரே மேட்சில் 18 அடித்தது தயான்சந்த் தம்பி ரூப் சிங், அவர் இந்தியா. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் வருது. அடுத்து 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ், பெர்லின் ஒலிம்பிக்ஸு ஜெர்மனி கூட நம்ம ஃபைனல்ஸ் ஆடுறோம், 8 அடிக்கிறோம், அவங்க 1 அடிக்கிறாங்க, நம்ம வின் பண்ணுறோம். அது இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஹிட்லர், ஹிட்லருக்கு முன்னால் இந்த மேட்ச்லாம் நடக்குது. அப்போ தயான்சந்த் இந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க எல்லாம் வந்த உடனே அவர் ஹிட்லர் இவங்களெல்லாம் பாராட்டி ஒரு தேநீர் விருந்து அழைக்கிறாங்க, இந்தியன் டீம் போகிறாங்க. அப்போ தயான்சந்தை பார்த்து, நீங்கள் எங்கள் ஜெர்மனி ஆர்மிக்கு வந்துடலாம்ல, இந்தியன் ஆர்மியில் என்ன வேலை பார்க்குறீங்கிறாங்க. நான் அங்கே சிப்பாயாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்கே வாங்க நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் தரேன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, நான் என் தாய்நாட்டை விட்டு வர முடியாது, எனக்கு என்னோட தேசம் என்னோட விளையாட்டு எனக்கு அங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். அது இன்றளவும் இன்னைக்கு பெருசாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து, ஒரு 2 ஜப்பான் நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் போய் அவங்க மேட்ச் பார்க்க போவாங்க. ஏன்னா இவங்க விளையாடக்கூடிய அந்த ரசிகத்தன்மை வந்து அவங்களுக்கு இருக்குது. இவங்க விளையாடுறது மற்றவங்க ரசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி விளையாடுறாங்க. ஸோ டான் பிராட்மேன் சொல்லி நம்ம கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக சொல்கிறோம் ஆஸ்திரேலியாவில், அவர் வந்து இந்தியன் ஹாக்கி விளையாடுறத மேட்ச் உட்காந்து பார்த்துருப்பார். அவர் தயான்சந்த் கோல் அடித்ததெல்லாம் பார்த்து, கிரிக்கெட்டில் எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணுறோம் அது அளவுக்கு நீங்கள் ஹாக்கியில் கோல் அடிக்கிறீங்களேன்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. ஸோ இப்படிலாம் நமக்கு இந்த மாதிரி சர்வதேச அளவில் ஹாக்கி அணிக்கரிய ஒரு ரசிகர்கள் கூட்டமே உண்டு. ஸோ இதன் விளைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் நமக்கு வேர்ல்டுலே பெஸ்ட் 12 பிளேயர்ஸ் இது நாள் காலம் வரையா வெவ்வேறு எல்லா கேம்லையும் சேர்ந்து அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போது ஒரு எக்ஸ்பிரஸ் டனல் பிளேயர்ஸ் வில்லேஜ்லேருந்து விளையாடக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு அண்டர்கிரவுண்ட் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அது கிட்டத்தட்ட 36 ஸ்டேஷனாக கடந்து போகும். ஆனால் 12 ஸ்டேஷனுக்கு வேர்ல்டில் பெஸ்ட் பிளேயர்ஸோட நேம் வைக்கிறாங்க. அதில் 3 பேர் ஹாக்கி பிளேயர், அந்த 3 பேரும் இந்திய நாட்டை சேர்ந்த தயான் சந்த், ரூப் சிங், கிளாடியஸ். இவங்க பேரில் ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. லண்டனில் தயான் சந்த் பேரியத்தில் ஸ்டேடியம் இருக்குது, ஹாக்கி ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்படி நம்ம இந்திய ஹாக்கியை வந்து இன்றைக்கு உலகமே ரசித்ததுக்கு இதெல்லாம் நிறைய சான்றுகள். இதெல்லாம்
ஐயா, இது வரைக்கும் நம்மளுடைய ஹாக்கியை குறித்து பல்வேறு தகவல்களை வந்து வழங்கினீங்க. இன்னைக்கு ஒரு விளையாட்டு வீரர் ஹாக்கியை விளையாடணும், ஹாக்கி விளையாட்டில் நம்ம வந்து நல்ல ஒரு பயிற்சி பெறணும், ஒரு சர்வதேச அளவில் ஒரு விளையாட்டு வீரராக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க எப்படி முறையாக ஹாக்கி பயிற்சியை வந்து கலந்துக்கணும், அதில் என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்குது, அதை எப்படி அவங்க கலந்துக்கிட்டால் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹாக்கி பயிற்சியாளராக வர முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது எந்த விளையாட்டுமே நமக்கு சிறு வயதில் முத கொண்டு இந்த ட்ரைனிங் ஏஜும்போ எந்த வயசுலேருந்து நமக்கு விளையாடுறாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் ஏஜ். ஒருத்தர் இப்போ சப்போஸ் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, 8 வயதுலேருந்து விளையாடுறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 16 வயது வர்றப்ப ஒரு காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்கன்னா 8 வருட அனுபவம் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அப்போ ஸ்கில் எல்லாம் பழகியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய உடல் திறன் என்ன தேவைங்கிறது அவங்களை அறியாமலே தெரியும். எவ்வளோ நேரம் ஓடணும், என்ன செய்யணும், நமக்கு அந்த ஒரு ஹிட் அடிக்கணும், அவ்வளோ தூரம் பந்து போகணும்னா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் பயிற்சியாளர்கள் பழக்குவாங்க. கூடுதலாக நம்ம ஒருத்தரை விட இன்னும் அதிகமாக நம்ம வரணும்னு நம்ம தனி கவனம் செலுத்தணும். அப்படி இருக்கப்போ அந்த ஒவ்வொரு கேமுக்கும் உடற்தகுதி ஃபிட்னஸ்ங்கிறது நிறைய காம்போனன்ஸ் இருக்குது. நல்ல ஸ்டாமினா வேணும், நிறைய நேரம் தாக்கு பிடிக்க திறன் வேணும், ஸ்பீடு வேணும், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேகமாக இடம்பெயர தெரியணும். அடுத்தது ஸ்ட்ரென்த்து வேணும், விளையாட்டுக்குரிய அந்த வேகம் இல்லாட்டி அந்த பந்து அடிக்கக்கூடியப்போ நல்ல நமக்கு நல்ல உடல் திறன் சக்தி வேணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்ட்ரென்த்து வேணும், மசில் ஸ்ட்ரென்த் வேணும், அப்புறம் எண்டூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் இருக்கணும், கோஆர்டினேஷன் எல்லா தசைகளும் ஒத்துழைக்கணும். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி, நமக்கு நல்லா வளைஞ்சு ஒவ்வொரு மசிலையும் நீட்டி சுருக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எஜிலிட்டி, வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய திறன். இப்படி எல்லா விஷயமுமே நம்ம அதில் நமக்கு ஹாக்கியில் இருக்குது. முதவே நான் குறிப்பிட்டது மாதிரி பொதுவாகவே ஒரு விளையாட்டில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிறணும்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கணும், உடல் தகுதி உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன், மனநிலை எப்படி இருக்கணும். இப்போ ஹாக்கியிலேயே ஹாக்கிங்கிற அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு எல்லா தகுதியும் அதில் வந்துடும். ஹாக்கி ஹச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹானஸ்டி. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் உண்மையாக இருக்கணும். ஒரு பயிற்சிக்கு போகிறீங்களா ரொம்ப உண்மையாக இருக்கணும். அடுத்தது ஓ ஃபார் ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். நமக்குன்னு ஒரு பயிற்றுனர் இருப்பார், இல்லை ஒரு ஆசிரியர் இருப்பார், இல்லாட்டி ஒரு மூத்த விளையாட்டு வீரர் இருப்பார், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு செய்யும்படியாக இருக்கணும். அடுத்தது சி ஃபார் கேரக்டர், இல்லாட்டி காண்டக்ட், குணாதிசயங்கள். ஒரு விளையாட்டு வீரர்னா இந்த மாதிரி தான் குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு சக வீரர்களை நம்ம மதிக்கணும். அடுத்தவங்களுக்கு துன்புறுற மாதிரி இல்லாட்டி அடிபடுற மாதிரியே இதோ நம்ம விளையாடக்கூடாது. அடுத்தது காண்டக்ட், நல்ல நடத்தை இருக்கணும். நல்ல நடத்தை இல்லைன்னா நம்ம மனிதனாக கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஒரு நல்ல நடத்தைக்கு உதாரணம் காட்டுற மாதிரி நமக்கு சமுதாயத்திலையுமே அது மாதிரி இருக்கணும் நடத்தை. அடுத்தது நாலேஜ், அந்த துறை சார்ந்த ஹாக்கி சார்ந்த விஷயங்கள் நிறைய நீங்கள் அறியணும். அறிய அறிய தான் அது மேலே நிறைய ஈடுபாடு வரும். அப்போ இன்னும் நம்ம பழகக்கூடிய தன்மை ஒரு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், உலக அளவில் எப்படி ஹாக்கியை எல்லாரும் எப்படி மதிக்கிறாங்கன்னு. அப்போ நம்ம ஹாக்கி விளையாடுறப்பவே உலகமே மதித்த ஒரு இந்திய ஹாக்கியை நம்மளும் விளையாடுறோம், நம்மளும் உலகத்தில் ஒரு ஹாக்கி வீரங்கிறப்ப ஒரு முக்கியமான நபராக திகழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அது சம்மந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டு நம்ம விளையாடணும். இ ஃபார் எஃபிஷியன்சி. அப்போ செயல்திறன், நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை பயிற்சியின் மூலமாக கிடைத்த விஷயங்களை நம்ம ஒரு போட்டின்னு வர்றப்போ பங்கு பெற்று அதில் நம்ம அந்த செயல்திறனை நம்ம வெளிப்படுத்தணும், அதுதான் செயல்திறன். இது எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா ஒய் ஃபார் ஈல்டு, ஈல்டுனா பலன் இல்லாட்டி மகசூல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இத்தனை விஷயங்களும் நல்லா செய்கிறப்போ உங்களுக்கு உரிய அந்த பதக்கங்களும் பாராட்டுகளும் தானாகவே வந்து சேரும். அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த ஹாக்கி லெட்டர்ஸ்க்கு இருக்க அந்த மீனிங், ஹானஸ்டி, ஒபீடியன்ஸ், கேரக்டர் அண்ட் காண்டாக்ட், அடுத்து நாலேஜ், எஃபிஷியன்சி அண்ட் ஈல்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாக்கியை முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப விளையாட போங்க, இந்த மாதிரி பழகிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு.
ஐயா, இது வரைக்கும் ஹாக்கி விளையாட்டு அப்படின்னா என்ன, வரலாற்றில் அது எப்போ துவங்கியது, ஹாக்கி விளையாட்டினுடைய விதிமுறைகள், விளையாடக்கூடிய முறைகள், ஹாக்கி விளையாட்டு பயிற்சிகள், அதில் இருக்கக்கூடிய அடிப்படை திறன்கள், உலக அளவில் இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டில் இது வரைக்கும் நம்ம பெற்ற வெற்றிகள், பெற்ற விருதுகளை குறித்து மிகச்சிறப்பாக மிக தெளிவாக பல்வேறு அரிய தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை ஹாக்கி விளையாட்டும் அதன் விருதுகளும் குறித்து நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை வழங்கிய திரு கே டி ராஜகுமார் அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.